அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ்குமார் நாவல் தண்டனை தூரமில்லை, பார்ட் 11. மறுநாள் காலை 10 மணி ஷேக்கல் முடியில் வந்து நின்ற பஸ்ஸில் இருந்து இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத்தும் விவேக்கும் இறங்கினார்கள். ஷேக்கல் முடிக்கு மேல் நின்றிருந்த மேகங்கள் மழை பெய்வதற்கான ஆயத்த நிலையில் இருந்தன. காற்றில் நிறைய குளிர். சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஜீப்போடு காத்திருந்து அவர்கள் வந்ததும் சல்யூட் பதித்தார். விவேக் ஜீப்பில் ஏறிக்கொண்டே கேட்டான், பவித்ரனோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதா விஜயகுமார்?
முடிஞ்சது சார். பாடியை உங்கள் பார்வைக்காகத்தான் வச்சிருக்கிறோம். ஜீப்பை கிளப்பியபடி விஜயகுமார் சொன்னார், மரணம் எப்படி? கத்தியா துப்பாக்கியா? கத்திதான். வாட்ச்மேனோட மரணம் மாதிரி இதுவும்.
ஆமாம் சார். எஸ்டேட் வீட்டில் இருக்கிறவங்கள விசாரிச்சிங்களா?
இன்ஸ்பெக்டர் விசாரித்தார் சார். ஏதாவது தடயம்?
ஒன்றும் கிடைக்கல சார்.
தொடர்ந்த மாதிரியான இந்த கொலைகளை பற்றி அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க?
எல்லாருமே பிரமிச்சு போயிருக்காங்க சார். அது எப்படி எதுக்காகன்னு யாராலையும் சொல்ல முடியலை.
முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா சார்?
விஜயகுமார் ஒரு சாலை வளைவு அருகே ஜீப்பின் வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டே கேட்டார்.
முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பவித்ரனோட பாடியை பார்த்துட்டு நேராக எஸ்டேட் பங்களாவுக்கு போயிடுவோம்.
எஸ் சார். ஜீப் ஆஸ்பத்திரி நோக்கி ஓடியது.
கோகுல்நாத் கேட்டார், ருத்ரையாவுக்கு இந்த ஊரில் எதிரிகள் யாராவது இருக்காங்களா?
விசாரித்து பார்த்த அளவில் இல்லை சார்.
நல்லா விசாரிக்கணும் மிஸ்டர் விஜயகுமார். சொந்த ஊரில் விரோதிகள் நிச்சயமாக இருப்பாங்க.
ருத்ரையாவை அந்த பங்களாவில் இருந்து கிளப்புறதுக்காக யாராவது இப்படி பண்ணிட்டு இருக்கலாம்.
விவேக் குறுக்கிட்டு கேட்டான், ருத்ரையாவுக்கு மொத்தம் எத்தனை மகன்கள் இருக்கிறாங்க?
2 பேர் சார்.
பேரென்ன?
மூத்தவன் அஜய், இரண்டாவது பையன் மதன்.
ருத்ரையாவுக்கு கால் ஊனம்னு கேள்விப்பட்டேன். அந்த ஊனம் எப்படி ஏற்பட்டதுன்னு விசாரிச்சிங்களா?
விசாரித்தோம் சார்.
என்ன சொன்னாங்க? 2 வருஷத்துங்களுக்கு முன்னாடி அவருக்கு பக்கவாதம் வந்ததாகவும் அதில் வலதுகால் நடக்க முடியாதபடி செயலிழந்து போனதாகவும் சொன்னாங்க. அது விஷயமாக அவங்க குடும்ப டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்களா மிஸ்டர் விஜயகுமார்?
லேசாக திடுக்கிட்டார் விஜயகுமார்.
பண்ணலையே சார்.
விவேக் புன்னகைத்தார், பண்ணியிருக்கணும். அவரோட சுயமாக எழுந்து நிற்க முடியுமா நடக்க முடியுமான்னு கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கணும்.
நீங்கள் அவர் மேலே சந்தேகப்படுறீங்களா சார்?
நான் சந்தேகத்துக்காக சொல்லலை விஜயகுமார். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பற்றியும் முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்ல வந்தேன்.
மூத்த மகனோட பேர் என்னன்னு சொன்னீங்க?
அஜய்.
அந்த அஜயோட மனைவி 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்துட்டதாக கேள்விப்பட்டேன்.
ஆமாம் சார்.
அஜயோட மனைவி எதனால் இருந்தாங்கன்னு விசாரிச்சிங்களா?
விசாரித்தோம் சார்.
என்ன சொன்னாங்க?
ராத்திரி பூரா அடித்த விஷக்காய்ச்சலில் செத்து போனதாக சொன்னாங்க.
ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூட துக்கம் விசாரிக்க போயிட்டு வந்தாங்க சார்.
அஜயோட மனைவி பேர் என்ன?
தெரியலே சார். விவேக் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து அந்த சின்ன டைரியை உருவினான். ஒரு பக்கத்தை பிரித்து வைத்து கொண்டு சொன்னான், அஜயோட மனைவி பெயர் லீலாவதி. எஸ்டேட் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த மாரப்பன் என்கிற மேஸ்திரியோட பொண்ணு. பொள்ளாச்சியில் படித்த லீலாவதி ஆரம்பத்தில் கொஞ்சம் மிரண்டு போனாலும் போக போக அஜய் கொடுத்த தைரியத்தால் அவளும் அவளை காதலிக்க ஆரம்பித்தாள். கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் வந்தபோது ருத்ரையா வீட்டில் எதிர்ப்பு. ஆனால் அந்த எதிர்ப்புகளையும் மீறி லீலாவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அஜய். ஆரம்பத்தில் அவளை மருமகளாக ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்ன ருத்ரையாவும் அவரோட மனைவி ஜெகதாம்பாலும் லீலாவதிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுமே மனசு மாறிட்டாங்க. கடந்த 10 வருஷ காலமாக அந்த வீட்டில் அவள் குடும்பம் நடத்தி இருக்கா.
லீலாவதியோட மரணத்தில் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா சார்?
லேசா, அது இயற்கையான மரணம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஓகே, இப்போது நான் கேட்குற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த லீலாவதியை எங்கே புதைச்சாங்க?
அவங்க பங்களாவுக்கு பின்புறம்.
ஏன்? குடும்ப வழக்கப்படி அவங்க வீட்டில் யார் செத்தாலும் வாழ்ந்த இடத்துலையே புதைக்கிறது தான் பழக்கமாம்.
விவேக் ஏதோ பேச வாயெடுத்த நேரம் ஜீப் அந்த ஆஸ்பத்திரி முன்னால் போய் நின்றது.
விவேக் இறங்கி கொண்டே விஜயகுமாரிடம் சொன்னான்,
இந்த விளக்கில் நிறைய இடத்துல சந்தேகம் வருது விஜயகுமார். வழக்கமாக ஒரு வழக்கில் 4-5 முனைகள் வரும். அதனால் அதில் ஏதாவது ஒன்றில் கொலையாளியை அமைக்கிடலாம். ஆனால் இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் நான் சென்னையிலிருந்து விசாரித்த அளவில் நிறைய சந்தேகம். ஆஸ்பத்திரி வரந்தாவில் 3 பேரும் நடந்து பிரேத பரிசோதனை அறைக்கு வந்தார்கள். விவேக்கையும் கோகுல்நாத்தையும் பார்த்ததும் சல்யூட் ஒன்றை பதித்து வாசலில் காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர்.
வாங்க சார்.
உடனே கூட்டி கொண்டு போனார். நீளமான தகர மேஜையின் மேல் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட பவித்ரன் நறுமண வாசனையோடு கண்ணுக்கு சிக்கினான். பிரேத பரிசோதனையை முடிந்ததற்கு அறிகுறியாய் பவித்ரனின் மண்டையில் பேண்டேஜ் கட்டு ஒன்று தெரிந்தது. பவித்ரனின் உடலை பார்த்து ஒரு நிமிஷம் கண் கலங்கினான் விவேக். பவித்ரன் சென்னையை விட்டு புறப்பட்டு சேக்கல் முடிக்கு வரும்போது அவனிடம் சொன்ன வாசகம் மனசுக்குள் சுழன்றது. விவேக் எண்ணி ஒரே வாரம் அந்த சேக்கல் முடி வழக்கை ஷேக் பண்ணி கொலையாளியோட முடியை பிடிச்சு இழுத்துக்கிட்டு சென்னை வர்றேன்னு இல்லையா பாரு. விவேக் ஆச்சரியப்பட்டான். பவித்ரன் எப்போவுமே ஜாக்கிரதையாக பேர்வழி. அவன் எப்படி ஏமாந்தான்? அவுட்ஹவுஸில் வச்சே கொலை நடந்திருக்கு சார், இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டு சொன்னார். பிணத்தை முதல்ல பார்த்தது யாரு? எஸ்டேட் மேனேஜர் தங்கராஜன். பவித்ரனோட கொலை நடந்த நேரம் அந்த பங்களாவில் எல்லாரும் எங்கே இருந்தாங்களாம்? இருந்தாங்க சார். யார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கொடுத்தாரு? டாக்டர் சார் கொடுத்துட்டார் சார் என்று சொல்லியபடியே தன் கையில் சுருட்டி வைத்திருந்த காகிதங்களை விவேக்கிடம் நீட்டினார் இன்ஸ்பெக்டர். அதை வாங்கி புரட்டினான் விவேக். அந்த மரணம் நேர்ந்த வரலாற்றை மருத்துவ வார்த்தையோடு விவரித்து கல்லீரலுக்கும் கணையத்துக்கும் இடையே பாய்ந்த கத்தியானது ஆழமான 5 அங்குல காயத்தை ஏற்படுத்தி பெருமளவு இரத்தம் வெளியேறிதல் மரணம், கழுத்து நெறிவடவில்லை, உணவில் விஷமில்லை என்று விவரமாக எழுதியிருந்தது. கொலை நடந்த அந்த அவுட்ஹவுஸை போய் பார்க்கலாமா? எஸ் சார், கிளம்பினார்கள். நன்றி. பகுதி 12 அடுத்த ஆடியோவில்.